நாம் எடுத்துக்கொள்வோம். லூகா புஸ்தகம் 17 நம்ம பார்த்தோம். நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் 16 இங்கே வந்து நீங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கோம். நாம் இந்த புஸ்தகத்தை கிரமமாக வரிசையாக நாம் அதிகாரம் அதிகாரமாக பார்த்து கொண்டே வருகிறோம். 1 கடவுள் கிருபையாக 16 நாம் முடித்தோம். போன வாரத்தில் நம்ம முடித்தோம். நீங்கள் போன வாரம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் வந்திருக்கும். ரொம்ப அருமையான முக்கியமான டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஜஸ்ட் ரீகேப். ரொம்ப அவசியமான டாபிக், அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாட்சியும் கூடுறோம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. இந்த வார்த்தை எங்கேயும் கிடைக்காது. அதுவும் தெல்ல தெளிவாக சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும்படியான சபை இன்னைக்கு பார்க்கறதே அரிதாக இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்குது, ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது, ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறாங்களா? இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு சபைகள் ஏகப்பட்ட பெருகு போய் கிடக்குது, ஆனால் சத்தியத்துக்குள்ளாங்க ஆத்மாக வெளிநடத்துவதில்லை. இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து போதிக்கணும். அப்போ போனதில் நம்ம பார்த்தோம், போனதில் ரொம்ப அருமையான டாபிக் பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்லித்தரதே இல்லை. எந்த டாபிக் முக்கியமாக எதை பற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நரகத்தை குறித்து பார்த்தோம். நீ நரகத்தை பற்றி யாராச்சும் ஊழியர்கள் சொல்கிறாங்களா? யூடியூப்பை திறந்து பாருங்கள், உடனே ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்டர்நெட்டில் போய் போட்டு பாருங்கள், உடனே ஆசீர்வாதம் தான், உடனே ஆசீர்வாதம் மழையாக பொழிகிறாங்க. அதுவா சத்தியம்? மக்களை கூட்டுறதுக்கு, மக்களை கவர்ச்சியாக பேசுறதுக்கு, அப்படியே காமிக்கிறதுக்கு, வர வைக்கிறதுக்கு, இப்படி தான் மனுஷனுக்கு இனிமையாக பேசி, இனிமையாக உட்கார வச்சு, எதமாக பேசி, எதமாக அனுப்பிடுறதா இன்னைக்கு சபை போகுது. அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்காட்டம், அதெல்லாம் சபை இந்த வேதத்தில். அதனால தான் ஏன் அங்கே பாருங்கள், சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங். நீங்கள் இது பேர் எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங். அதாவது வியாக்கியான பிரசங்கம், அது தொடர்ந்து சீரியஸா எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் சொல்லுவாங்க. நீங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா எடுத்தீங்கன்னா அவன் விஷயத்துக்கு மக்களுக்கு தகுந்தாப்புலதான் எடுத்து போதிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க இப்படி எடுத்து போதிக்கும் பொழுது, லூக்கா 1 இந்த வரிசையா போகும்போது எல்லா சத்தியும் கவர் பண்ணிடலாமா? அந்த இடத்துல கடிந்து கொள்ளும்படியான உபதேசம் இருக்கும், அன்பு கூறும்படியான உபதேசம் இருக்கும், ஆறுதல் கொடுக்கும்படியான உபதேசம் இருக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான உபதேசம் இருக்கும். என் எல்லா உபதேசம் கலந்துருக்குமா? கட்டமா இருக்கும். அப்ப ஒரு சபைக்கு எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படியான வியாக்கியான பிரசங்கம் ஒரு சபைக்கு, இந்த ஒரு புஸ்தகத்திலேயே நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, 1 இந்த இத்தனை ஃபுல்லா அத்தனை அதிகாரம் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல அத்தனை சத்தியங்களும் ஒரு சபை கத்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் கொடுக்கறது இல்ல. அங்கொண்ணுமா இங்கொண்ணுமா, அவங்களுக்கு தந்தாப்புல, மக்களுக்கு தந்தாப்புல, அது எந்த ஆசீர்வாதம் மாத்திரம், ஆசீர்வாத பிரசங்கம், ஆசீர்வாதம் பிரசங்கம், ஆசீர்வாதத்தை குறித்து மட்டுமே சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இங்க பார்த்தோமே, நம்ம போன வாரம் பார்த்தோமா இல்லையா? போன வாரம் பார்த்தோம், அது என்ன அடங்கிருச்சு? கடவுளாய் இயேசுவான் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை போதிச்சாரா இல்லையா? மனுஷனுடைய முடிவையும் காமிச்சாரு, மனுஷனுடைய முடிவையும் காமிச்சாரா இல்லையா? காமிச்சாரு. மனுஷன் நல்லா வாழ்றான், நல்லா கொடிக்கிறான், ஜாம் ஜாம்னு வாழ்றான், ஜாம் ஜாம்னு சந்தோஷமா வாழ்றான். ஆனா இயேசு வந்தார், அவனுடைய வாழ்க்கையின் முடிவையும் காமிச்சார். போன வந்திருந்தீங்கன்னா நல்லா அருமையா இருந்திருக்கும், கட்டாயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை, நரகம் எப்படிப்பட்ட இடம் சொல்லி பார்த்தோம், நரகம் எப்படிப்பட்ட இடம் சொல்லி பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா தங்கச்சி? பார்த்தோமா இல்லையா நரகம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு 4 நம்ம சொன்னோமா இல்லையா நரகம் எப்படிப்பட்ட இடம்? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சொல்லாமே. அது முதலாவது என்ன, உண்மையான இடம், ரியல் பிளேஸ். அதை முட்டிட்டீங்களே, நரகம் உண்மையான இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நரகம் உண்மையான இடம், நரகம் உண்மையான இடம். சும்மா ஏதோ கட்டுக்கதை, ஏதோ ஒரு பூச்சாண்டி வேலை நினைக்காதுங்க. நீங்க உலகம் அப்படிதான் ஏமாத்தி சொல்லி போயிட்டு இருக்குது, இன்னும் பாவத்திலே உட்கார வச்சிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு பாவத்தை, பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற ஒரு பாவத்தை முழுமையாக, பாவத்துக்கு முழுமையாக கீழ்படிந்து அதுக்கு அர்ப்பணித்து வாழுற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு முதலாவது அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம், நரகம். அந்த நரகம் ரியல் பிளேஸ் சொல்லி பார்த்தோம், உண்மையான இடம். ரெண்டாவது எல்லா ரியல் பீப்புள், அதை சொல்லுங்க, உண்மையான மனுஷர்கள், உண்மையான மனுஷன் தான் போவாங்க. இந்த பொம்மையோ யானையோ குதிரையெல்லாம் போவாது. முதலாவது உண்மையான இடம், உண்மையான மக்கள் தான். நீனும் பார்க்கிற அத்தனை மக்களும் உண்மையான மனுஷர்களும் போவாங்க. மூணாவது பிசாசுடைய இடம், நரகம் எப்படிப்பட்டது? பிசாசுடைய இடம், பிசாசுடைய இடம். நாலாவது ரியல் பனிஷ்மெண்ட்ஸ், அங்க என்னதான் கிடைக்கும்? உண்மையான தண்டனைகள் கிடைக்கும். தண்டனைகள் ஒரு லிஸ்ட் பார்த்தோமா இல்லையா? என்னென்ன தண்டனை தெரியுமா? என்ன சொல்றீங்க? அவியாத அக்னி, அவியாத அக்னி, நெருப்பு. அங்க அவிய அவியாது. அப்படின்னா என்ன? அணிந்து போகவே போகாது. நரகம்னா சும்மா நினைக்காதீங்க, விளையாட்டா நினைக்காதீங்க, பி சீரியஸ், ரொம்ப முக்கியமான டாபிக். அப்ப அவியாத அக்னி, நெருப்பு, நெருப்பு அணிவே அணியாது. நித்திய அக்னி, நித்தி நித்தியமா போகிற, நித்தி நித்தியமா இருக்கும், நித்தி நித்தியமா இருக்கும். ஒரு காலகட்டம் தான் இருக்கும், ஆனா ஒரு மாசம் உள்ள இருப்பா, மூணு மாசம். ஏய் மச்சான் கவலைப்படாத, ஒரு மூணு மாசம் தான், தாங்கிக்கோடா, பொறுத்துக்கோடா. அப்படியா? இந்த உலகத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நரகத்துக்கு போனவன் அங்க என்ன நடக்குது? போனது போனதும் தப்பிக்கவே முடியாது. பார்த்தோமா இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் கடந்து வராதபடிக்கு பெரும் பிளவு. தப்பிக்கவே முடியாத இடம் நரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பிக்கவே முடியாத இடம். நித்தியமான நெருப்பு, அவியாத நெருப்பு, புழு பூச்சி நிறைந்த இடம், புழு பூச்சி நிறைந்த இடம். பயங்கரமான வேதனை, பயங்கரமான கண்ணீர், பயங்கரமான கதறல். இதோ போன வாரம் பார்த்தோமா இல்லையா, அந்த மனுஷன் கத்துனானா இல்லையா, அந்த பணக்காரன் கத்துனானா இல்லையா, பணத்தையே கொலை கொண்டு, பணத்தையே வாழ்க்கையா, பணத்தையே கடவுளாக வாழ்ந்து, இயேசுவை முற்றிலுமா தூரமா தூக்கி போட்டு அந்த மனுஷன் எங்க போனா? நரகத்து போனான். அவன் கதறான், கதற பார்த்தோமா இல்லையா? பயங்கரமான கொடூரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கலாம். பயங்கரமான கோபம் அங்க வந்து, அதாவது கலப்படம் இல்லாத கோபத்தை தான் பார்க்கலாம். அவ்வளவு பயங்கரமான கோபம், கடவுளுடைய கோபத்தை தான் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பயங்கரமான நரகத்துக்கு யார் போறா? கடைசியா பார்த்து முடிச்சோமே, யார் போறா? பணக்காரன் சொல்லி பார்த்தோம், அவன் பணக்காரனா இருந்தான். அப்ப பணக்காரனா போவாங்களா? கடவுளை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுக்கு கீழ்படியாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், தன்னுடைய பாவத்தை குறித்து வருத்தப்பட்டு இந்த பாவ விடுதலை, பாவத்திலிருந்து மன்னிப்பு, இயேசு வருவதுதான் எனக்காக, எனக்காக என்னுடைய பாவத்தினால் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு வருவதான் சொல்லி அந்த இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்து அந்த மனம் திரும்ப நாங்க பண்ண அவங்க தான் தப்பிக்கப்படுவாங்க. இனிமாய் இயேசுக்கு கீழ்படியாதபடிக்கு, இயேசுவின் பாவ மன்னிப்பை பெறாதபடி, அந்த ரட்சிப்பை பெறாதபடி இனிமாய் பாவம் மேல பாவம் செஞ்சுட்டே இருப்பான், அவன் தப்பிச்சிடலாமா? சொல்லுங்க. இந்த உலகத்துல கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவு கொடிய பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? பாவம் மேல பாவம், தப்பு மேல தப்பு, அநியாயம், அநீதி சொல்லி செஞ்சுட்டே இருக்காங்களா? அவங்களுக்குலாம் உண்டா இல்லையா? இந்த காமிச்சோம், போன வாரம் பார்த்தோம் எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. அப்பா தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன்னுடைய பாவ மன்னிப்பு இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையில எங்க போறாங்க? எங்க போறாங்க? பரலோகம், பரலோகத்துக்கு போறாங்க. அப்ப பரலோகத்துக்கு போனா யாரு ஒருதான் வழி? இயேசு ஒருவரே. அதான் போனதை பார்த்தோம். அதை முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம 17வது அதிகாரத்துக்கு வரலாம். 17வது அதிகாரத்துக்கு வரலாம். ஒரே ஒரு 4 வசனம், ஒரே ஒரு 4 வசனம், ஒரே ஒரு 4 வசனம். அந்த 4 வசனத்துல அங்க இயேசுவானவர் தொடர்ந்து பேசுகிறார். என்ன அருமையான வசனத்தை பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்க்கிறோம் அங்க பாருங்களேன். 17வது அதிகாரம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறதை பார்க்கணும், அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்து தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனசாவப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனசாப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். நம்ம இங்க பார்த்தோம், போனதில் பார்த்தோம், இயேசு ஆண்டவர் தொடர்ந்து அந்த பரிசேயர்களை பார்த்து தங்கள் நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? அந்த பொருளாசைக்காரராய் என் மக்களிடத்துல சத்தியத்தை தெளிவாக போதித்தார். தொடர்ந்து இந்த 17வது அதிகாரத்தில் வராரு. இந்த 17வது அதிகாரத்துல தெள்ள தெளிவாக யாரெல்லாம் கடவுளை அறிந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு என்று கடவுளை அறிந்திருக்கிறாங்களோ, அந்த கடவுளுக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இயேசுவை அறிந்த வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க முடியாத வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஏதோ கோயிலுக்கு, இயேசு கோயிலுக்கு போயாச்சு, நானும் சபை அங்கத்துனா மாறிட்டேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு மாறியதுல பிரயோஜனம் இல்லை.
அதுல நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி நடந்த பகுதி நம்ம பாக்கணும், இந்த பகுதியை பார்க்கலாம். அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. அதனால அந்த தலைப்புல நாம் சிந்திக்கிறோம், எப்படி உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்புல நாம் சிந்திக்கிறோம். ஆகவே சிந்திக்கிறோம்ல, ஜபத்தோடு ஜப சிந்தியோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் என்னோடு பேசுன்னு சொல்லி ஜபத்தோடு ஜப சிந்தியோடு கடந்து சொல்வோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதாவது யாரை குறித்து? உங்களை குறித்து. யாரை குறித்து? அவருடைய பிள்ளைகளை குறித்தான், விசுவாச பிள்ளைகளை குறித்தான், சபையை குறித்தான். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உங்க விசுவாச பிள்ளைகளை குறித்தான், சபையை குறித்தான் சொல்ற. ஆக இன்னைக்கு நீண்ட நானும் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்துற வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் நீங்க சொல்றாரு அங்க பாருங்க, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை நோக்கி சொல்றாரு? யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி. அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, யாரை நோக்கி? சீஷர்கள். அப்ப யார் சீடர்கள்? யாரு? அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாக அவருக்குரிய ஜனங்களாக வாழிற மக்கள் தான் சீடர்கள், இல்லைங்களா? அப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிற நீ இயேசுவின் பிள்ளையாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, இயேசுவின் பிள்ளையாக நீ விசுவாசி ஆயிருப்பான் என்ற நம்ம யாரு? சீடர்கள். புரியுதா? நீங்க யாருங்க? சீடர்கள். அப்ப சீடர்களா இருக்கிற உங்களை குறித்தான் இயேசுவாண்டவர் இந்த தெரியாவாக வார்த்தையை சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அங்க பாருங்க, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆயினும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், முக்கியமாக இடர்கள், இடர்கள், இடர்கள். ஒரு சபையிலோ இருக்கட்டும், விசுவாச ஐக்கியத்தில் இருக்கட்டும், இடர்கள் ரொம்ப இங்க பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இடர்கள். அதாவது அதாவது ஒருத்தருடைய ஒருவனுடைய விசுவாசத்தை, ஒருவனுடைய விசுவாசத்தை இடரை செய்யும்படியாக, ஒருவனுடைய விசுவாசத்தை இடரை செய்யும்படியாக, தடுமாற செய்யும்படியாக ஒருத்தன் உறுதுணையா இருப்பான் என்றால் அவன் செய்கிறான், என்ன செய்யறான்? இடரும்படியான காரியத்தை செய்கிறான், இடரும்படியான காரியத்தை செய்யறான். அதாவது ஒருத்தன் நல்லா போயிட்டு இருக்கிறான், ஒருத்தன் நல்லா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல நீ ஒரு கல்ல நடுவில் வச்சுனா அவன் என்ன செய்யறான்? தடுக்க விழுறானா இல்லையா? தடுக்க விழுறானா இல்லையா? அந்த மாதிரி தடுக்க விழுறதுக்கு ஏதுவான நீ கல்லா இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ விசுவாசியா உட்கார்ந்து இருக்கிற நீ மற்றவர்கள் தடுக்க விழுறதுக்கு ஏதுவான நீ ஒரு கல்லா தடையா இருக்க கூடாது, தடையா இருக்க கூடாது. அதனாலதான் இயேசுவான தெல்ல தெளிவாக, தெல்ல தெளிவாக இந்த பயங்கரமான ஒரு பெரிய பாவம் என்று சொல்றாரு. இந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார், உங்களை குறித்து எச்சரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மிக 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 முக்கியமான காரியம் இந்த இயேசுவாண்ட சொல்லும்படியான சத்தியம், மிக மிக தெளிவான சத்தியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இயேசுக்குள்ளாக வாழ வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இயேசுக்குள்ளாக வாழ வேண்டும், இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், இயேசுக்கு சாட்சியா வாழ வேண்டும், இயேசுவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இப்படியா கீழ்ப்படிந்து வாழிற ஒரு சபையாக வாழிற வழியில நாம் ஒவ்வொருத்தருக்கும் முன் உதாரணமாக வாழ வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குங்க, முன் உதாரணமானவர்களாய் வாழணும். நம்மளை பாக்குறவங்க யாரை பார்க்கணும்? இயேசு ஆண்டவரை பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை பார்க்கறவங்க யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கிற கிறிஸ்தவனா வாழணும். இன்னைக்கு நீ எப்படி வாழ்ற ஆராய்ந்து பாரு, அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். முக்கியமாக பயங்கரமான ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? இடலா இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இடலா இருக்க கூடாது. அதனாலதான் இயேசுவாண்டவர் கடிந்து பேசுறாரு, அந்த இடத்துல பேசுறாரு. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆயினும் அவைகள் எவனால் வருகிறதோ, ஆயினும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்பா, பயங்கரமான ஒரு ஐயோ என்று சொல்லும்படியான வார்த்தை, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சாபத்துக்கு ஏதுவான வார்த்தை, கவனிச்சீங்களா? ஆமாங்க, அவன் இயேசு அறிந்த ஒரு மனுஷங்கிறான், அவன் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றான், இயேசுக்கு அவன் உகழ்ந்த ஒரு சீடனாக வாழுகிறான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு சுற்றிலும் அவனை ஒரு கூட்ட மக்கள், அவனும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா இருக்கிறான். அப்ப எல்லாரும் ஒன்றா வாழ்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுக்கு பிரியமா வாழும் பொழுது, அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல ஒருத்தன் அவன் இடலா இருக்கிறான் என்றால், இடலானா ஒரு இடலுன்னா மற்றவர்களும் அதை பார்த்து இடறி போகிறார்கள், மற்றவர்களும் அவர்களை பார்த்து அவனை பார்த்து என்ன செய்யறாங்க, இடறி போகிறார்கள். இடனே போகிற மக்களாக இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? இப்போ ஒரு சபையை எடுத்துக்கோங்க, ஒரு சபையாக இருக்கிறவங்க, ஒரு விசுவாசி, ஒரு மூத்த விசுவாசியோ இல்லை மூத்த நபரோ இல்லை புகழாமல் வந்துட்டு இருக்கிறாங்க, இல்லை கீழே சின்ன ஒரு பையன் இருக்கலாம், இல்லை அவன் விசுவாசியாக இருக்கலாம், இப்போ தான் வந்து கொண்டு இருப்பான், அவன் பார்க்குறானா இல்லையா? இப்போ நீ எப்படி இருக்கணும்? நீ ரொம்ப காலமாக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், நீ ரொம்ப காலமாக சர்ச்சுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டு இயேசுவின் பிள்ளை விசுவாசம் சொல்லிக்கொண்டு அடிடின்னு அவனுக்கு எதிராக, அந்த அந்த இளம் விசுவாசிக்கு எதிராக, அந்த இளம் விசுவாசிக்கு எதிராக உன்னுடைய சாட்சி கட்ட தன்மையை காமிச்சா தொடர்ந்து நீ அவிசுவாசத்தை காமிக்கலாம். ஆமா, உன்னுடைய அவிசுவாச அவிசுவாசமான பேச்சனை காமிக்கலாம், அவிசுவாசமான வார்த்தையை பேசலாம், தொடர்ந்து உன்னுடைய கோபத்தையே காமித்து கொண்டிருப்பான் என்றால், தொடர்ந்து உன்னுடைய பொறுமையின்மையை காமித்து கொண்டிருப்பான் என்றால், தொடர்ந்து சபை ஐக்கியத்தில் நீ முரண்பாடாய் காமித்து கொண்டிருப்பான் என்றால், நீ என்ன பண்ற? எடரா இருக்கிறாய். அப்ப அந்த இளம் விசுவாசியோ அந்த இளம் விசுவாச பிள்ளைகளோ என்ன செய்யறாங்க? அவங்கள பார்த்து, அவங்களும் அதை பார்த்து இடறி போகிறார்கள். இடறி போகிறார்கள் இல்லையா? ஆமா, இடறி போகிறார்கள். நீங்க திருத்தல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம சபையாய் வளர்ற விஷயத்துல நாம் எப்படிதான் இருக்கணுமா? முன் உதாரணமா இருக்கணும். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நாம் இயேசுக்களை கொண்டு வரணும், இயேசுக்களை கொண்டு வரணும். இயேசுக்களை கொண்டு வராதபடி நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய நோக்கம் என்ன? இயேசுக்களை கொண்டு வரணும். அப்ப இயேசுக்களை கொண்டு வராதபடி உன்னை பார்த்து அவன் இடறி போறான் என்றால், உன்னை பார்த்து சி இதான் சபையா, சி இவன் தான் இயேசுவின் பிள்ளையா, நான் அதுக்கு அங்கேயே போயிடலாம், நான் அதுக்கு அவங்க அவங்களே அவங்க பின்னாடியே போயிடலாம் சொல்லிட்டு போன என்றால், அப்ப நீ யாரா இருக்கிற? நீ எவ்வளோ பெரிய தூஷணமான ஒரு வாழ்க்கையை, இயேசுக்கு தூஷிக்க முடியாத வாழ்க்கையை சேர்க்கிறாய். நீ அனைத்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கு. நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் ஜாக்கிரதையா இருக்கு. நீ மற்றவர்கள் தூஷிக்கிற அளவுக்கு நீ போயிட்ட அன்று சொல்றாரு. உன்னை பார்த்தா சொல்றாரு ஐயோ ஐயோ. அங்க பாருங்க, தெளிவா சொல்றாரு, எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில், அவன் இந்த சிறுவர், சிறுவன்னா உனக்கு கீழே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த சிறுவரில் ஒருவன் கிடல் உண்டாக்குறதை பார்க்கலும் அவனுடைய கழுத்தில் இயந்திர கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமா இருக்கும். போயிடலாம், தள்ளுண்டு போயிடலாம். இடல் நிறு இடல இடலாவே இருந்துட்டு இருக்கிறதுக்கு போயிடலாம். ஒரு ஒருத்தனுக்கு இடலாவே, ஒரு சபைக்கு ஒரு இடைஞ்சலாவே இல்லைங்களா, ஒரு ஐக்கியத்துக்கு இடைஞ்சலாவே இருந்துட்டு இருந்தானா அவன் பேசாம கல்லுண்டு தள்ளுண்டு போது சமுத்திரத்தை தள்ளுண்டு போனா நல்லா இருக்குங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைஞ்சு போனா நல்லா இருக்குங்கிற. ஆமாங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஆமா, சபையிலையும் சாட்சி கட்ட வாழ்க்கை, உலகத்திலையும் சாட்சி கட்ட வாழ்க்கை, மற்ற இடலான வாழ்க்கை, தொலைஞ்சு போயிடணும் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஏன்? அவன் கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கு எதிராளியா இருக்கிறான், கிறிஸ்துவுக்கே எதிராளியா இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு நற்பெயர் வாங்கி கொடுக்கிறவனா இருக்கிறானா? அவனால என்ன லாபம் சொல்லுங்க, உன்னால என்ன லாபம் சொல்லு. ஒரு நாலு ஆத்துமா உண்மையாகவே இயேசுக்கு பிரியமாகவே கிறிஸ்துவுக்கு பிரியமாகவே கடவுளுக்கு கீழ்படிந்து ஒப்பு கொடுத்து இயேசு ஆண்டவரே மெய்யான கடவுள்னு சொல்லி அவருக்கு முழுமையை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கையை எழும்பி அதை பார்க்கிற நாலு ஆத்துமாக்கள் உன்னை பார்த்து வந்தா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஐயோ, இவன் இப்படி சொல்லு விழுறான், இதனை இப்படி கோபப்பட்டு விழுறான், இவன் இப்படி அவிசுவாச காமிக்கிறான். அப்ப உன்னாலே அந்த ஆத்துமான் வர முடியுதா? வராம போயிருச்சு. அப்புறம் சுவிசேஷத்துக்கு நீ எதிரா இருக்கிற, கிறிஸ்துவுக்கு எதிரான மக்களா இருக்கிற, தள்ளுண்டு போனா நலம், சமுத்திரத்தை தள்ளுண்டு போனா நலமா இருக்குங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜாக்கிரதையா இருக்கு. தாவீது பாவம் செஞ்சான், தாவீது கூட பாவம் செஞ்சான், ஆண்டவர் உணர்த்தினார். அவன் என்ன செஞ்சான்? பாவம் செஞ்சான், ஆண்டவர் உணர்த்தினார். அந்த ஏழாம் கட்டிலுக்கு கீழ்படியாமல் போனான். ஆனா அவன் என்ன செஞ்சான்? மனம் திரும்பினான், மனம் திரும்பினான். அதே சமயத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலர் யூத மக்களை பார்த்து பேசுறாரு, யூத மக்களை பார்த்து பேசினாரு. ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நம்ம படிக்கிறோமே, ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அங்க என்ன தெளி தெளிவா சொல்லுது பாருங்க. ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 24 வசனத்துல, ரோம புஸ்தகம் 2 அதிகாரம் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த யூத மக்களை பார்த்து எழுதுறாரு, எழுதிருக்கபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் சொல்றது பாத்தீங்களா, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய். புரியுதுங்களா? அந்த யூத மக்களை பார்த்து பேசுறாரு, அந்த விசுவாச பிள்ளைகளை பார்த்து அந்த கடவுளை அறிந்த மக்களை பார்த்து, தேவனுடைய நாமம் யார் மூலமா? உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே, உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதேங்கிற. ஆகவே இன்னைக்கு நாம் நம் மூலமா இயேசு நாமம் தூஷிரமாயிடக்கூடாது. அந்த மாதிரி மற்றவர்களுக்கு இடலாம் நம்ம நிக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம மற்றவர்களுக்கு இடலாமே இருந்துடக்கூடாது. அதனால மற்றொரு வார்த்தை, ஒன்னு குருந்தியர் புஸ்தகம் 10:33 எடுத்துக்கணும். 1 Corinthians 10:33 பவுல் அப்போஸ்தலன் இந்த சபைக்கு எழுதுறாரு பாருங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடல் அற்றவர்களாக இருங்கள், இடல் அற்றவர்களாக இருங்கள் என்கிறாரு. ஆகவே ஒரு சபை என்று சொன்னால் ஒரு சபையோடு நாம் ஐக்கியப்படும்படியான சபை காரியத்துல நாம் மிக தெளிவாக, நாம் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டியவர்களாய் கடமைப்பட்டுள்ளோம். இப்படியான ஐக்கியத்துல நாம் யாரை மட்டுமே மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? இயேசுவை மட்டுமே. நம்ம பார்த்தோம் அந்த தாவீது பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான்? அந்த பெண்ணோடு தவறான தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடைய கணவனே என்ன பண்ணிட்டான்? கொண்டு போட்டான். தாவீது இத்தனைக்கு யாருங்க? யார் இத்தனைக்கும்? விசுவாசி. பாருங்க, விசுவாசி. இப்ப நீங்க நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் நாத்தான் தீர்க்கதரிசி அந்த தேவ மனுஷன் தாவீதை பார்த்து உணர்த்தி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அங்க பாருங்க, 2 Samuel 12:13 13:14 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் தாவீது இப்படி உணர்த்தி சொல்லியாச்சு, நான் கர்த்தருக்குரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அங்க பாருங்க 14 ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள், கவனிச்சீங்களா? இந்த காரியத்தினாலே, இங்க கவனமா கேளுங்க, நான் படிக்கிறேன். இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போயிட்டான். கவனிச்சீங்களா? எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டான். அவன் பாருங்க, நீ இந்த காரியத்தை செய்தபடினா சத்துருக்கள் அந்த இடத்துல என்ன சொல்றாருனா, 14 கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமாயிட்டான். ஆமா, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இடலா இருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ விசுவாசம் சொல்லிக்கொண்டு சபைக்கு இடலா இருக்கிறாங்க, சபை பிள்ளைகள் முன்னாடி இடலா இருக்காங்க. யாரை தூஷிக்க காரணமாயிடுறாங்க? இயேசு ஆண்டவர் தூஷிக்க காரணமாயிடுறாங்க. அவங்களுக்கு எதிரான மக்களே தூஷிக்கிறாங்களா இல்லையா? அவன் தோஷன, என்னடா பெரிய விசுவாசி, என்னடா இயேசு கும்பிட்றான், எல்லாரும் இப்படி நடந்து கொள்றான், என்ன இயேசு கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீ இப்படி நடக்கும்போது அப்ப நீ என்ன பண்ற? நீ இயேசுக்குள்ள வர்றதுக்கு நீ என்ன பண்ற? தடையா இருக்கிற. அவங்களை இயேசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீ தடையா இருக்கிற. ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு நீ தடையா இருக்கிற. இயேசுவை காமிக்க நீ தடையா இருக்கிற. இயேசுவான தூஷிக்க அவங்க நீ காரணமாயிட்ட. சொல்ல போன நீ காரணமாயிட்ட. அவங்க தூஷிக்கிறதுக்கு நீ காரணமா, ஒரு காரணமாக ஆயிட்ட. பாருங்க, எவ்வளவு பெரிய விளைவை சம்பாதித்தான் பாத்தீங்களா? அவன் சொந்த மகனே ஆண்டவர் அடிச்சு போட்டார், பிள்ளை சாவும் சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய கொடிய பாவத்தை செஞ்சான். அந்த பாவத்துக்கான பாவம் அப்ப இதுல இருந்து பாக்குறோம். அந்த கடவுள் யாரு? பரிசுத்தமான கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த இயேசு ஆண்டவர் யாரு? நீங்க நானும் கும்புற தெய்வம் சும்மா சாதாரணமான தெய்வம். இன்னைக்கு நிறைய பேர் கும்பிடுறாங்க, என்னென்னமோ அந்த கடவுளை வச்சு பயமே இல்லாம இருக்காங்க. கும்பிடுக்கிறாங்க, பக்தி வச்சுக்கிறாங்கன்னா தெய்வ பயமும் இல்லை, துணிரமா பாவம் மேல பாவம் பண்ணிட்டு இருக்கா. கிறிஸ்துவ வாழ்க்கையில, இயேசுவை அறிந்த வாழ்க்கையில, அந்த இயேசுவாண்டவர் பரிசுத்தமான கடவுள். அந்த பரிசுத்த கடவுள் முன்னாடி பயந்து நடக்கணும். நம்ம விசுவாச பிள்ளைகளா நிற்கிறோம், சபையாக கடவுள் கூட்டி வைத்திருக்கிறாரு. இந்த சபை கர்த்தரை மகிமைப்படுத்துற சபையா இருக்கணும், இந்த இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற சபையா இருக்கணும், இயேசுக்கு சாட்சியா இருக்கிற சபையா இருக்கணும். உனக்காக நீ வாழ்ந்துட்டு கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் சொந்தத்துக்காக, சுயத்துக்காக வாழ்ந்துட்டு கூடாது. இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? ரோசனை சொல்லுதா இல்லையா? நீங்கள் உங்களுடைய அல்லவே சொல்றாரா இல்லையா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய அல்லவே. ஆகவே உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுங்கிறாரு. அப்ப நீனும் நானும் யாரதான் மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படும்படியான வாழ்க்கை கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நம்ம சுய பரிசோதனை செய்வோம். நாம்
இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த சபை வாழ்க்கையில நான் மற்றவர்களுக்கு இடலா இருக்கிறேனா, மற்ற விசுவாசத்துக்கு நான் இடலா இருக்கிறேனா, நான் மற்றவர்கள் இயேசுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கிறேனா, இல்ல இயேசுவை தூஷிக்கிறதுக்கு காரணம் இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இயேசுவை மேம்படுத்துறவர்களாய் வாழ்கிறோமா, இல்ல இயேசுவை முற்றிலுமா புறக்கணித்து செயல்படுகிற ஒரு காரணமாகியா இருக்கிறானா? நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கலாம். என்னடா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றில இருக்கிற மக்கள், நம்ம சுற்றில இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, நம்ம சுற்றில இருக்கிற மக்கள், நம்ம சுற்றில இருக்கிற மக்கள் எதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்ம சுற்றில இருக்கிற காதல கேட்கறதுக்கு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, பார்ப்பாங்க, பாக்குறாங்க, நம்மளை பாக்குறாங்க. உண்மையில சும்மா கேட்கறதுல அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, பாக்குறாங்க, நம்மளை பாக்குறாங்க. சுற்றில இருக்கிற மாதிரி பண்ணு, நீங்க சும்மா நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க சும்மா அவங்களும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சுற்றுலுக்கு மக்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, இந்த சபையை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ எப்படி வாழ்ற, நீ எப்படி இயேசு பிள்ளையா வாழ்ற, விசுவாசியா வாழ்றியா, விசுவாச பேச்ச பேசுறியா, நீ விசுவாச வாழ்க்கையை காமிக்கிறியா, இயேசுக்கு பிரியமா வாழ்றியா, இயேசுக்கு பயந்து வாழ்றியா, உன்னுடைய பொறுமையை காமிக்கிறியா, நிக்கட்டான வேடில கூட கண்ணுடைய கடவுளுடைய சுத்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ்றியா? சுத்தம் இல்லையா, சந்தோஷம், ஏற்றுக்கோ. அதுக்கு நீ புறம்போது காட்டிட்டு, நீ மூஞ்சி தூக்கிட்டு, இந்த நீ கோவப்பட்டுட்டு, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு, குடும்பத்திலயும் இருக்கிறது, சபையிலையும் இருக்கட்டும், குடும்ப பள்ளிகள் மத்தியிலையும், குடும்பத்திலையும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, நாம எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும், கடவுளுக்கு பிரியமாவே இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, அதான் சொல்லுது. அங்க பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2 எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 2 மிக அழகா சொல்லுது பாருங்க. என்ன அழகா சொல்லுது? பிலிப்பியர் புஸ்தகம் 2:12 படிக்கிறோமே, 12 அங்க பாருங்க. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே, அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தா சும்மா சாதனமா இல்ல? ஆண்டவனுடைய ரட்சித்தான் சும்மா சாதனம் நினைக்காத, அது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! விளைக்கிறது கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்காரு, சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு சும்மா சீப்பா நினைக்காத, சும்மா மலிவா நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கை நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு சும்மா சீப்பா நினைக்காத. சீப்பா நினைக்கிறதுனால நீ சீப்பாவ நடந்து கொள்ற இல்ல, ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு, பிரயாசப்படு. அதனால தான் சொல்றாரு மறுபடியுமாக 13, ஏன் பிரயாசப்படணும்? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த உலக மக்கள் எப்படி சொல்றாரு? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இயேசுவாண்டர் எவ்வளவு அழகாக இந்த இடத்துல பவுல அப்போஸ்தலன் சபை கட்டுறாரு, எல்லாத்தையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளை பார்ப்போம், முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே நான் இந்த இடத்துல சீடர்களை பார்த்தா பேசுறேன். 17 முதல் வசனமே, முதல் வார்த்தை என்ன சொல்றது? சீடர்களை நோக்கி. அது ரொம்ப ஜாக்கிரதையாரு. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. உங்களே கொடுத்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ற. யாரை கொடுத்து? உன்னை கொடுத்து. இடெல்லாம் இறக்காத. இந்த சபையா இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கட்டும், நம்ம போற இடத்துல இருக்கட்டும், நம்ம எங்கு போறோமோ, உன்னுடைய குடும்பத்துல, ஆமா உன்னுடைய குடும்ப நண்பர்கள் மத்தியில, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, ஆமா உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, நீ கிறிஸ்துவா வாழ்றியா இல்ல அவன் போய் பேசுறான் நீனும் போய் பேசுறியா, இல்ல அவன் சண்டை போறான் நீனும் சண்டை போட்டு அசிங்கசமா கெட்டு வார்த்தை பேசி தடாபடன் தகாத காரியங்கள்லாம் ஈடுபடுகிறாயா? அவன் கோபப்படுறான் நீனும் கோபப்பட்டு இயேசுக்கு தூஷிக்க மரியாக, அப்ப எப்படி இயேசுக்குள்ள வருவான்? உன்னை பார்த்து எப்படி இயேசுக்குள்ள வருவான்? அவன் அவிசுவாசமா பேசுறான் நீனும் அவிசுவாசமா பேசிக்கொண்டே இருக்கிறாயா? நீ இயேசுவின் வார்த்தையை கொடுத்து இயேசுக்குள்ளா பிள்ளையில கொண்டு வருமா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதை. அதனாலதான் உங்களே கொடுத்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்றாங்க. அதனாலதான் உங்களே கொடுத்து எச்சரிக்கையா இருங்கள். உன்னை பாக்குறாங்க எல்லாரும், உன்னை பாக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சபையை பாக்குறாங்க, உன்னை பாக்குறாங்க, உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அனைவரையும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படி வாழ்ற, எப்படி ஆண்டுக்காக வாழ்ற, ஆண்டுக்கா பிரியமா வாழ்ற, உன்னுடைய ஒவ்வொரு காரியம் நடவடிக்கை அவங்களுக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு விஷயத்திலும் நீ யார் காமிக்கணும்? இயேசுவை காமி, இயேசுக்குள்ள. அப்ப ரொம்ப ஜாக்கிரதைக்கு நம்ம எந்த விதத்துல இடலா வைக்கவே கூடாது. சபையில சிறுபடையில் இருக்கலாம், எல்லாம் வாணிப்படையில் இருக்கலாம், எல்லாம் விசுவாசம் இப்பதான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, இப்பதான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீ ரொம்ப காலமா வந்து கொண்டிருக்கலாம், நீ ரொம்ப காலமா சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், நீ அப்படியா சத்தியத்தை அறிஞ்சு கிடத்துல நீ இடலா இருப்பாய் என்றால், அவனுக்கு சத்தியத்துக்குள்ள வரக்கூடாது, நீ இடலான கல்லா இருப்பாய் என்றால் எவ்வளவு பரிதாபம். ஐயோ ஆண்டராயசு சொல்ற, ஐயோ சமுத்திரத்து தள்ளுண்டு போனா நல்லமா இருக்குங்கிற, ஆமா தொலைஞ்சு போனா நல்லா இருக்குங்கிறாரு. ஆமா இடலா இருந்துட்டு ஏ சுவிசேஷத்துக்கு இடஞ்சலாவே இருந்துகிட்டு கிறிஸ்துவுக்குள்ள அநேக ஆத்மாக்களை கொண்டு வராதபடிக்கு சபைக்கு சாட்சி கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இல்ல சிந்திச்சு பாரு, இல்ல அங்க இயேசுவை காமிக்காத ஒரு வாழ்க்கையை காமிச்சுக்கிட்டு அப்ப தடங்களாவே இருக்கிறானா இல்லையா, அப்ப இப்படி ஆத்மாக்கள் வருவாங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கையை பலிச்சுங்களா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவா அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆவே இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கு, முதலாவது எச்சரிக்கையாரு, நீ எந்த விதத்துல இடலா இருக்காத, இன்னைக்கு விசுவாசியா சபைக்கு ஒரு அங்கத்தினரா சபைக்கு ஒரு பிள்ளையாக நீ இருப்பாய் என்றால், இயேசுவின் பிள்ளையா இருப்பாய் என்றால் இடலாயிராத, இடலா இருக்காத. மற்றவர்களுக்கு மற்றவர்கள் இயேசுவை தூசிக்க நீ ஒரு காரணமாதியா நிற்காத, நீ ஒரு காரணராய் நின்றாத ஜாக்கிரதையாரு. இல்லை என்றால் அப்படியாக இருப்பான் என்றால் அன்று சொல்றாரு அவர்களுக்கு, ஐயோ 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 எவ்வளவு பயங்கரமான கொடி ஒரு பாவத்தை செய்து கொண்டே நீ தொடருவாய் என்றால் அவன் தள்ளுண்டு போன நலமா இருக்கும் சொல்றாரு, எச்சரிக்கிறார். ரெண்டாவது காரியம் சரிங்க, அப்படியான ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது காரியம் 17 வாங்களேன், 17 லூக்கா புஸ்தகம் 17 லூக்கா புஸ்தகம் 17 வாங்களேன், லூக்கா புஸ்தகம் 17 3 வசனத்துல பாக்குறோம், உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு மன்னிப்பாயாக. அது அடுத்ததாக நீங்க பாக்கலாம் அந்த இடத்துல. அப்ப நம்ம சபையிலேயே சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, இருக்கிறாங்களா இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஒரு விரோதமாக செயல்படும் பொழுது, சபைக்கு விரோதமாகவோ இல்ல ஒருத்தருக்கு விரோதமாகவோ செயல்படும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான காரியம் அங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல அங்க உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் என்று சொல்றாரு, அவனை அங்கே அங்க என்ன சொல்றாரு அந்த இடத்துல ரெபியூக்கிம் அதாவது கண்டிப்பாயாக சொல்றாரு. அதனால சும்மா சின்ன சின்ன தவறெல்லாம் பார்த்துட்டு நீ பாட்டு குற்றம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவனை எரிஞ்சிட்டு கூடாது. சும்மா சின்ன சின்ன மேட்டருக்கலாம், சும்மா மைனர் கேஸ்க்கலாம், சும்மா சில்லத்தனத்தான் அவனை பார்த்து அப்படியே அவன் மேல கோவப்பட்டு கடிஞ்சிட்டு கூடாது. சும்மா எல்லாத்துக்கும் அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருக்கிறோமான் இருக்கணும், அதை மட்டும் தான் கவனிக்கணும். நீ ஒழுங்கா இருக்கியா, நீ ஒருத்தனை கண்டிக்கிறாய் என்ன, இப்ப நம்ம விரல் நிட்டோம்னா இந்த விரல் இங்க சொல்லுவாங்களா இல்லையா, ஒருத்தனை சுட்டி காமிப்பா என்றால் கவனிக்கிறீங்களா இல்லையா, ஒருத்தனை சுட்டி காமிப்பா என்றால் இந்த கடவுள் எங்க நிக்குது, நம்மளையும் பாக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா. ஆண்டரா இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு மத்தேயு 7 ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க, மத்தேயு 7 3 வசனத்துல இருந்து, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பாக்கிறது என்ன. ஆண்டரா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாங்க, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பாக்கிறதுன, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனுக்கு நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்டிருக்கிற துரும்ப எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அழகா சொல்றாரு பாத்தீங்களா, நம்ம கண்ணில எப்படி இருக்குங்க, உத்தரம் பெருசா இருக்குது, உத்தரம்னா இதான் உத்தரம் பெருசா இருக்கு. ஆனா நம்ம என்ன யாரை பாக்குறோம், சகோதரன் கண்ணில் மற்ற கண்ணில இருக்கிற துரும்ப பார்த்துட்டு இருக்கோம், சின்ன சின்ன தவிர பார்த்துட்டு சொல்லிட்டு குத்தம் சொல்லிவிட்டு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு கடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கோம். அப்படியா பண்றது, அது சொல்றது நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா, நம்ம இயேசுக்கு சாட்சியா இருக்கோமா. நீ கண்டிக்கிறாய் என்றால் அந்த கண்டிக்கிறதை சாட்சியா வாழ்றியா, கடவுளுக்கு பிரியமா வாழ்றியா, நீ ஒரு முன்மாதிரியா இருக்கியா. நம்மகிட்ட உத்தரவத்தை வச்சிருக்கோம், பெரிய உத்தரம் போல குறைய வச்சுக்கிட்டோம், ஆனா சகோதரருக்கிற துரும்பு இத்தனோண்டு திரும்பு அதை கூட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது ரொம்ப முட்டாத்தனம். அப்ப நம்ம கண்டிக்கணும், கண்டிக்கிறாடி நம்ம சற்று சுரிய பேசுவது செய்யணும், உடனே தட்டாப்படானு இறங்கிடக்கூடாது. ஆண்டு கண்டிச்சுட்டா கண்டிக்க சொல்லிட்டாரு, அங்க நான் கண்டிக்கிறேன்னு சொல்றதா, அதனால கண்டிக்கிறேன்னு சொல்றதா. எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே நம்ம சமாதானத்தை நாடணும், சகோதரருக்குள்ள சமாதானத்தை நாடி பொறுமையா இருக்கணும். உடனே நம்ம ஆண்டு கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு அதை அப்படின்னு இறங்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல நம்ம பொறுமையை காத்துக்கணும், கொஞ்சம் சமாதானத்தை கடந்து போகணும். உடனே அவனை பார்த்து காண்டு வச்சுட்டு கோவப்பட்டுட்டு உடனே தான் கடான்னு இறங்கக்கூடாது. நாம் மிக மிக தெளிவாக நாம் இங்க வசனங்கள்ல படிக்கிறோம்,
உடனே நம்ம எதுக்கெடுத்தாலும் கண்டித்து ஒருத்தருக்கெடுத்தாலும் பொறுமை இழந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமை, டைம் கொடுக்கணும். சமாதானமும் முக்கியம். ஏன்னா எப்பொழுதுமே சமாதானத்தோடு, ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே கண்டிக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிடுவோம். நம்ம எப்பொழுதுமே உடனே ஒருத்தர் சொல்லிட்டானா உடனே ஒருத்தனுக்கு செஞ்சானா தவறு செஞ்சா நம்ம தான் முன்னேறிச்சு நீ போயிடுவோம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிடுவோம், எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு உடனே கண்டிக்க நம்ம முன்னாடி போயிடுவோம். அது ரொம்ப தப்பு. ஒரு புத்திசாலித்தனமான செயல், ஒரு ஞானமான செயல் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன செய்யணும், பொறுமை காத்துக்கணும், நிதானமாக செயல்படணும். ஆகவே கண்டிக்கணும் சொல்லிட்டு கண்டிச்சுட்டு இருக்க, சும்மா கண்டிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா வசனம் எழகா சொல்லி பாருங்க, ரோம புஸ்தகத்துல 12 அதிகாரத்துல வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 12 அதிகாரம் இவ்வளோ அழகா சொல்லுது பாருங்களேன். ரோமர் 12:18 அழகா சொல்றாரு பாருங்களேன். அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. 16 வசனத்தில் படிக்கிற ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராக இருங்கள். ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராக இருங்கள். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமாங்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகள் கூடமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க. இதுதான் சொல்றாரு, சமாதானமா இருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அந்த இடத்துல ஒரு தவறு செய்ய வேண்டால் அதுக்கு முன்னாடி நம்ம யாரும் பார்க்கணும். நம்ம ஒழுங்கா நம்ம கடவுளுக்கு முன்மாதிரியா இருக்கிறோமா? அந்த இடத்துல பொறுமையான டீல் பண்ணி அந்த இடத்துல அன்புள்ளத்தோடு கடிந்து கொள்ளணும். எப்படிங்க? அன்புள்ளத்தோடு கடிந்து கொள்ளணும். அதனால தான் அன்புள்ளத்தோடு கடிந்து கொள்ளணும். நம்முடைய கடிந்து கொள்ளுதல் கூட, நம்முடைய கடிந்து கொள்வது எதை வழிநடத்தணும்? ஒருத்தர் நம்ம கடிந்து கொள்றோம் என்றால், அது எப்படியாவது ஒரு, அது எப்படி நம்ம லீ அந்த கடிந்து கொள்வது எதுக்குள்ள கொண்டு வரணும், எதை வழிநடத்துறதா இருக்கணும். அங்கே வசனத்திலே பாக்குறோம் பாருங்க, அங்கே 17 அதிகாரத்துல பாக்குறோம் பாருங்க. நம்ம கடிந்து கொள்ளும், சரிங்க, ஒருத்தர் தப்பு செய்யறோம், நம்ம பொறுமையா கடிந்து கொள்ளும், அன்புள்ளத்தோடு கடிந்து கொள்றோம். அந்த கடிந்து கொள்ளுதல் எதுக்குள்ள கொண்டு வரணும் என்ன சொல்லுது பாருங்க. அந்த வசனத்திலே லூக்கா 17 அதிகாரத்துல எச்சரிக்கைய, உன் சகோதரனு குரோதமாய் கூட்டு அவனை கடிந்து கொள். அங்க பாருங்க அந்த இடத்துல கடிந்து கொள்ளுதல் என்ன நடத்தப்படணும், என்ன எப்படி அவன் வழி நடத்தப்படணும், அவன் மனம் திரும்ப வேண்டும்படியாங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது குறையும் என்ன செய்து மனம் திரும்பும்படியா, மனசாபப்படுறதுக்கு எதுவாங்க. நம்ம கடிந்து கொள்ளுதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்சி காட்சின் காட்சி கடைசியில் அவன் ஐக்கியத்தை விட்டு வெளில போற அளவுக்கு நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது. அவன் என்ன பண்ணும், நம்ம அவனை கடவுளுக்குள் கொண்டு வர்றதுக்கு எதுவாக கடிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அதான் ரொம்ப முக்கியம். சும்மா காண்டி வச்சு கோவப்பட்டுட்டு ஒரு முன்மாதிரி இல்லாமல் அப்படி போயிடக்கூடாது. கடிந்து கொள்ளணும். ஒருத்தன் விரோதமா செய்யறானா, நம்ம சபையில ஒருத்தன் இடத்துல இருக்கிறானா, நிச்சயமா முதலாவது அவனை கடிந்து, அதுவும் கடிந்து கொடுத்தா நம்ம ஜாக்கிரதையா பொறுமையா டீல் பண்ணணும். ஜாக்கிரதையா பொறுமையா அது குறித்து ரொம்ப அதிகமா ஜோபம் பண்ணும். அவனுக்காக ஜோபம் பண்ணும். முதலாவது கவனிங்க, ரொம்ப அதிகமா ஜோபம் பண்ணும். பொறுமையா இருக்கணும், ஞானமா செயல்படணும், அன்புள்ளத்தோடு இருக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஒழுங்கா முன்மாதிரியா இருக்கணும். இதெல்லாம் முக்கியம். சரிங்க, கடிந்து கொள்றோம். அந்த கடிந்து கொள்ளுதல் எதைக்குள்ள வழிநடத்தணும்? ரெண்டாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புவதுக்கு எதுவாக வழிநடத்தப்படணும், அதுதான் முக்கியம். கடவுளுக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரணும். அதனாலதான் அங்க பாருங்க, அங்க கலாத்தியர் புஸ்தகம் 6 அதிகாரத்துல எவ்வளவு அழகா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா. கலாத்தியர் புஸ்தகம் 6:1 கலாத்தியர் புஸ்தகம் 6 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். 6:1 சகோதரரே, ஒருவன் யாவது குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் கவனிக்கிறீங்களா? சகோதரரே, ஒருவன் யாவது குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள், ஆவிக்குரியவர்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட எப்படிங்க கவனிக்கிறீங்களா? நீங்களும் கடாபிடாங்க கடாச்சி காய்ச்சி சத்தம் போட்டு இல்ல கரைச்சல் பண்ணி துரத்து விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத வரைக்கும் உன்னை குறித்து எச்சரிக்கையா இருங்கிறாரு. கவனிச்சிங்களா? சாந்தமுள்ள ஆவியோட அப்புறம் ஒரு வசனம் சொல்லுது, சீர்பொருந்த பண்ணுங்கள்னா கடலுக்குள்ள கொண்டு வரணும். அதான் சீர்பொருந்த பண்ணுங்கள், அதாவது மெண்டிங், சீர்பொருத்தப்படணும், ஒழுங்குபடுத்தணும். சாந்தமுள்ள ஆவியோட அவனை கடவுளுக்குள்ள கொண்டு வர பார்க்கணும். அந்த கடிந்து கொள்கிறது ரெண்டாவது எதுக்குள்ள கொண்டு வரணும், கடவுளுக்குள்ள மனம் திரும்பி அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மனசாப்பட்டு கடவுளுக்குள்ள கொண்டு வர மாதிரி
நம்ம கடிந்து கொள்ளணும். அதான் சொல்றாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கடிந்து கொள்ள வேண்டும். குற்றம் செய்தால் அடுத்தது அவன் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். தாவீது தவறு செஞ்சான், அவன் என்ன செஞ்சான்? நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தப்பட்டு கடிந்து கொள்ளும் போது என்ன செஞ்சான்? மனம் திரும்பினான். பேதுரு தவறு செஞ்சான், பேதுரு தவறு செஞ்சான், கடிந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் குத்தப்பட்ட போது அவனை செஞ்சான், மனம் திரும்பணும், மன கஷ்டத்தை அழுதான். அப்ப சபையில சில தவறுகள், சில விசுவாச பிள்ளைகள் குற்றம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். அந்த கடிந்து கொள்ளோட செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஞானமாக்கணும், சாந்தமுள்ள ஆவியோடு அந்த இடத்துல அன்புள்ளத்தோட செயல்பட வேண்டும். அந்த இடத்துல மனம் திரும்பதுக்கு ஏதுவாக இந்த கடவுள்கள் இருக்க வேண்டும். மனம் திரும்பணும், கடவுளுக்குள்ள கொண்டு வர பார்க்கணும். கடைசியாக அடுத்ததாக நீங்க பாக்குறீங்க, அந்த இடத்துல எங்க பாக்குறோம்? கடைசியாக லூக்கா 17 மனசாவப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டுங்கிறார். கவனிக்கிறீங்களா? மூணாவது என்னங்க? அதுல மன்னிக்க வேண்டும். அப்ப அவன் மனசாவப்பட்டு வரானா, என்ன பண்ணும்? மன்னிக்க. அப்ப வர இன்னொன்னு சொல்றா இருப்பாங்க, அந்த 4 அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 உன்னிடத்தில் வந்து நான் மனசாப்படுகிறேன் என்று சொன்னால், சரிங்க, 7 உனக்கு முன்னாடி குற்றம் செய்தான், 7 குற்றம் செஞ்சு 7 மனசாப்பட்டான், அப்ப மன்னிக்கணுமா மன்னிக்கூடாதா? மன்னிக்கணுமா மன்னிக்கூடாதா? மன்னிக்கணும். கோவம் மேல கோவப்பட்டு போயிடக்கூடாது, மன்னிக்கணும். அவன் மனசாப்பட்டான, அதை பாருங்க. அவன் மனசாப்படும் பொழுது மனம் திரும்புறான், மன்னிக்கணுங்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை என்ன செஞ்சிருக்காரு? உன்னை என்ன செஞ்சிருக்காரு? இங்க உட்காந்துருக்குறோமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னையும் மன்னிச்சிருக்கிறாரு. மன்னிச்சிருக்காரா இல்லையா? அப்ப மன்னிச்சிருக்கும் பொழுது நீ என்ன பண்ண? மற்றவர்களை மன்னிக்கணும், மன்னிக்கணும். அந்த இடத்துல மன்னிப்பு பண்ணி அவன் மனசாப்படுறான், மனம் சாரி போகுது, சாரி பிரதர், என்னுடைய தவறு தான் பிரதர், சாரி பிரதர், சாரி சிஸ்டர் அப்படின்னு ஒரு சாரி சொல்றான் பாருங்க. மனசாப்பட்டு அந்த இடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல அன்புள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ற இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாச பிள்ளைகளை நமக்கு மன்னிக்கணும். 7 மனசாப்பட்டானா கூட 7 மன்னிக்கணும். ஒரு காலம் அவனை புறமை தெளிறவே கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்னையே அதுக்காக தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துல தெல்ல தெளிவா பாக்குறோம். அங்க பாருங்க, எபேசியர் 4:32 அதை பார்த்து நம்ம முடிக்கிறோம். எபேசியர் 4:32 எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? ஒருவருக்கொருவர், அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? 31-32 படிக்கலாம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, விசுவாசி விட்டு நீங்க கடங்குற. ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும், கவனிக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்பன் விசுவாசியா இருக்கிற நமக்கு அந்த சொல்ல முடியாத வார்த்தை இதுதான். இன்னைக்கு நம்ம படிச்சோம், உங்களை குறித்து எச்சரிக்கை, ஜாக்கிரதையா இருக்கு. நீ ஒன்னு கொடுத்த ஆண்டு சொல்றாரு, ஒன்னு கொடுத்த வச்சிருக்காரு, வச்சிருக்க இடெல்லாம் இருந்தாரு. இன்னைக்கு நீனும் நானும் எந்த விதத்திலும் ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு எதிராக நம்ம இடெல்லாம் இருக்கவே கூடாது. இப்ப புதுசா வராங்க, புது பிள்ளைகள் வராங்க, விசுவாச இளம் விசுவாசி கூட இருக்கலாம், அவன் வளர்ந்து கொண்டு இருக்கலாம், நீ மூத்தவனா, ரொம்ப நாள் முன்னாடி வந்தவனா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நீ இயேசுவை காமிக்கணும். நீ ஒரு இடெல்லாம் இடலுக்கு எதுவான கல்லா இருப்பான் என்றால் உன் தடுக்க விடுவானா இல்லையா? இயேசுவை தூசிக்கிறதுக்கு நீ காரணமாயிடக்கூடாது. ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையா, நீனும் நானும் காரணமாயிருவே கூடாது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து பேசுறாரு. அவனுக்கு ஐயோ ஐயோ. அடுத்து பார்த்தோம், சரிங்க, ஒரு குற்றம் செய்யலாம், தவறு செய்யறாங்க இல்லையா? தவறு செய்யும் பொழுது உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு சொல்றாரு, கடிஞ்சு கொள்ளுங்கிறாரா? அந்த இடத்துல கடிஞ்சு கொள்ளும், கடிந்து கொள். நிச்சயமா அந்த இடத்துல நம்ம ஒரு சில நடவடிக்கை எடுக்கணும், எடுக்காம இருக்கக்கூடாது. இப்ப உடனே அந்த இடத்துல ஞானமா பொறுமையா கூடுமானமான சமாதானத்தோடு செயல்படும். உடனே நம்ம வந்து தட்டாப்படம் இறங்கி காசு 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 நம்ம ஐக்கியத்தையே பாதிச்சு போயிடக்கூடாது. அப்ப அந்த இடத்துல அவனுக்காக ஜெபிக்கணும். முதலாவது ஒருத்தன் தவறு செய்யறான, அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்காக அதிகமாக ஜெபிக்கணும், அன்பு காமிக்கணும், இன்னுமா அன்பு காமிக்கணும், இன்னுமா பொறுமையை காமிக்கணும். அப்ப அந்த இடத்துல சச்சு தம்பி சகோதரன் சகோதரி, நீ செய்யற தவறு ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது கடிந்து கொள்ளணும். அப்ப என்ன பண்ணும்?
ஐயோ சாரிங்க பிரதர், சாரிங்க பாஸ்டர், நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு உணரணும். புரியுதுங்களா? அது விட்டுட்டு நான் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அப்படி பண்ண அவங்க தான் பண்ணது இப்படின்னு பலி மேல பலி போட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது. தவறு செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தன் கண்டிக்கும் பொழுது அது உணர்ந்து அதை ஏற்று தவற ஏற்றுக்கொள்ளணும். சாரி சாரின்னு வார்த்தை வரணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல மனசாகப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மனசாகப்படுறாங்க. அப்ப மனசாகப்பட்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? மூணாவது மன்னிக்கணும், மன்னிக்கணும். நம்ம அன்பு தான் காமிக்கணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே இந்த அருமையான வார்த்தையை நம்ம கேட்டுக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை நாம சிந்திச்சிருக்கும் பொழுது, அன்றைய வார்த்தையை சிந்திச்சிருக்கும் பொழுது நாம் எந்த விதத்தில் இடம்லாம் இல்லாதபடி நாம் மற்றவர் மேல நாம் பொறுமையாய் கையாளவும், அந்த இடத்துல ஞானமாய் புத்தி சொல்லவும், அந்த இடத்துல கடவுளுடைய அன்பை மட்டுமே காண்பித்து அவர் நம்மை மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தி சாட்சியாக எழுப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை முடிப்போம். ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நேர்மையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக, உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக உடவடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சேஷமா நீர் சீடர்களை பார்த்து சொன்ன வசனத்துக்காக ஸ்தோத்திரம். சீடர்களை பார்த்து சொன்ன வசனம் எங்களுக்கு சுவாமி. அன்றைய கத்தாவே, அன்றைய விசுவாச பிள்ளைகளாய் சீடர்களாய் நாங்கள் இந்த நாளில் இருக்கிறபடினாலே உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னீங்க சுவாமி. ஆமாண்ட, நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக வாழ வேண்டும் சுவாமி. அன்றே இயேசுவை பிரியப்படுத்தும்படியாக, இயேசுவுக்கு மகிமையை சேர்க்கும்படியாக, இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. நாங்கள் இந்த சபையை நீ கிருபியாய் கொடுத்திருக்கிறேன். இந்த சபை வாழ்க்கையில நாங்கள் உண்மை மட்டுமே பிரியப்படுத்த, உமக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ உதவிச்சு. எந்த விதத்திலும் அன்றைய இளம் விசுவாசிகளோ இல்லை புதிதாக வருகிற பிள்ளைகள் மத்தியிலோ நாங்கள் இடர்களுக்கு ஏதுவான கல்லா இருந்திராதபடி, அன்றே அவர்கள் உண்மை தூஷிக்கிறதுக்கு காரணவாதியாக இருந்தாலும் எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நடத்தை ஒவ்வொன்றும் நாங்களுக்கு தாவே அன்றே இயேசுவை காண்பிக்கிறதாய், இயேசுக்கு பிரியமானதை செய்கிறதாய் காணப்பட உதவி செய்யும் சுவாமி. விசுவாசத்தில் எழும்ப பொறுமையில் எழும்ப உங்களுடைய அன்பை காண்பித்து, உங்களுடைய அன்பை மட்டுமே காண்பித்து அன்றைய அநேகர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற பிள்ளைதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவ பிள்ளைதாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. அவை ஒவ்வொருத்தரும் நாங்கள் பொறுமையாய், ஒருவருக்கு ஒரு தயவாயும், மன உருக்கமாயும் அன்றைய மன்னிக்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்கிறவர்களாகும், அன்றைய அன்பை காண்பிக்கிறவர்களாகும், அன்பை மட்டுமே காண்பிக்கிறவர்களாகும் அன்றைய நாங்கள் அப்படியாக காண்பித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆத்து மக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசூரியம் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.